திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசக பெருமான் அருள் செய்த திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு திரு அண்டப்பகுதி. வழங்குபவர் சிவ எஸ் ராமலிங்கம் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
Yeah, I'm not good. திருவாசகத்தில் இன்று திருவண்ட பகுதியில் 117வது வரி முதலாக இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். திருவாசகம் என்பது சுவாமியினுடைய பெருமையை சொல்லும். அப்படி சுவாமியினுடைய பெருமை என்பது அளவு இல்லாமல் இருப்பது. அந்த பெருமையை ஒருவாறு நமக்கு சொல்லி அதன் மூலமாக கடவுளிடத்திலே நம்மை தொடர்பு படுத்தி வைப்பது இந்த திருவாசகம். கடவுள் எப்படி இருக்கிறார் என்று கேட்டால், உலகம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. சூரியனுடைய ஒளி எப்படி இருக்குது? உலகம் பூராவும் இருக்குது என்றார். சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் இந்த கடவுள். சூரியன் ஒருவருக்கு மாத்திரம் இல்லையே, இப்படி உலகம் முழுவதும் சூரியன் நிறைந்திருப்பது போல பரமேஸ்வரன் எல்லா உலகங்களில் நிறைந்து விளங்குகிறார். எல்லா உலகமும் ஆனாய் நீயே என்பது அப்பர் தேவா. அப்படி எல்லா உலகமும் நிறைந்திருப்பதற்கு உதாரணம் சொல்லுகிறார், பூவிலே மனம் இருப்பது போல. பூவிலே வாசம் இருக்குது அல்லவா? வாசம் கண்ணுக்கு தெரியல, ஆனா அதுல வாசம் இருக்கு. அது பூவில எந்த இடத்துல இருக்குது? எல்லா இடத்திலும் இருக்குது. அதுபோல கடவுள் உலகம் முழுவதும் அறிந்திருக்கு. கடவுள் இலக்கணம். அது தாய்மான சுவாமி அங்குங்கனாதபடி எங்கும் பிரகாசம் ஆயினார். அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசம். அப்படி பூவில் நாற்றம் போன்று உயர்ந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை. அப்படி எல்லா உலகங்களிலும் நிறைந்து விளங்குகின்ற கடவுள் இன்று எனக்கு எளிவந்த ஒளி. அப்படி எல்லா உலகங்களிலும் நீக்கவர நிறைந்திருக்கின்ற பரிபூர்ண பொருளாயிருக்கிற கடவுள் இன்று எனக்கு எளிமையாக வந்தான். எளிமையாக வருவது எல்லாருக்கும் வரமாட்டான். எல்லாருக்கும் வரமாட்டான். பக்குவம் உள்ள பரம ஞானிகளுக்கு எளிமையாக இருக்கிறான். பக்குவம் உள்ள பரம ஞானிகளுக்கு எளிமையாகனா அவன் பெருமையெல்லாம் வந்து நினைச்சு பார்க்காம கீழே இறங்கி வரான். ஏன்னா பக்குவம் உள்ள ஞானிகள் கிடைப்பது அரிசி அல்லவா அவருக்கு? ஒரு உருப்படியான ஆள் கிடைக்கிறது ஆச்சரியம் தானே. ஒரு உருப்படியான அவருக்கு பிடிச்ச ஆளு கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவாரு? கீழே இறங்கி வந்துடுவார். அதனாலே எளிமையாக கடவுள் அருமையான பொருள். அந்த அருமையான பொருள் எளிமையாக வந்தது. கடவுளை விட அருமையான பொருள் வேறு எதுவும் கிடையாது. எல்லா பொருளையும் விலை கொடுத்து வாங்கலாம், கடவுளை விலை கொடுத்து வாங்க முடியாது. மிக உயர்ந்த பொருள் தங்கம், ரத்தனம், அதை விட உசந்தது என்ன இருக்குது? ஒண்ணும் இல்லை. ரத்தனத்தை விட உசந்தது என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லையே. அப்படி ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ரத்தனத்தை விட நவரத்தனத்தை விட உயர்ந்தது இல்லை. தங்கத்தை விட உயர்ந்தது நவரத்தனம். தங்கம் உயர்ந்தது, தங்கத்தை விட நவரத்தனம் உயர்ந்தது. அப்படிப்பட்ட பொருளாயினும் அதை விலை கொடுத்து வாங்கிடலாம், பணம் இருந்தா வாங்கிடலாம். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கடவுளை வாங்க முடியாது. பணத்துக்கு வாங்குற பொருள் எல்லாம் கடவுள். அன்புக்கு வருமே தவிர பணத்துக்கு வராது. அதத்தான் வந்து திருவடையான புராணத்துல கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோன்னு கேட்டார். கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ என்று கேட்டார். அந்த கிழவி கவலைப்பட்டுக்கிட்டு எனக்கு இந்த கரை அடைக்க ஆள் இல்லையேன்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த போது இவர் ஆளாக போனார். தட்டுக்குடையை தலையில வச்சுக்கிட்டு தோல்ல மண் வெட்டிய போட்டுக்கிட்டு போனார். அப்படி போகும்போது என்ன சொல்லிக்கிட்டு போனார்னா, கூலி கொடுத்து என்னை வேலை கொள்வார் உண்டோ அப்படின்னு கேட்டு. உண்டோனா ரெண்டு வகை. கூலி கொடுத்து யாராவது என்னை வேலைக்கு வச்சுக்கிறீங்களா என்பது ஒரு வகை பொருள். இன்னொரு பொருள், கூலி கொடுத்து என்னை யாராவது வேலைக்கு வச்சுக்கிறவங்க இருக்க முடியுமா என்பது. கூலி கொடுத்து கூலிக்காக நான் வந்து வேலை செய்வேனா என்பது எதிர்மறை. அதனாலே கடவுளை வந்து எந்த வகையாலும் எளிமையாக அடைய முடியாது. அந்த அன்புக்குத்தான் வந்து கீழே இறங்கி வருவான். நூலில் நிறைய சொல்லு, நிறைய சொல்லு. அந்த கிழவி எவ்வளவு பணம் தந்தா? இந்த உதிர்ற புட்டை கொடுத்தா. அதுக்காகத்தான் வந்து கரை அடைச்சார். அது போலத்தான் பல இடங்களில பார்த்தீங்களா, அன்புக்காக இறங்கி. சேந்தனார்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த சேந்தனார் எப்படிப்பட்டவர்னா, சிவபெருமான வரவாத பேரன்புடைய அவரு அன்புக்காக இறங்கி ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன போது பசின்னு போனார். அவர் இந்த பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார். பழைய சோத்தை துணியில கட்டி வச்சிருந்தார். அதை வந்து அதில் அவுத்து வச்சு இதா இருக்குது சாப்பிடுனாராம். அந்த பழைய சோத்தை சாப்பிட்டு வந்திருக்கிறார். அந்த சோறு அந்த அம்பலத்துல ஆடத்துல கொஞ்சம் சோறு சிந்தி கிடந்துச்சான், சிந்தி இருந்துச்சான். வேணுமனே பண்றதா இருக்கு. அது சிந்தி இருக்கவா யாலே அந்த அந்தணர்கள் பூசிக்கிறவரை எது இங்கே சாதம் சிந்தி கிடக்குது, எப்படி இங்கே வந்து சாதம் சிந்தும் அப்படின்னு சொல்ல போவதுக்கு சந்தேகித்த போது அசரீரியாக சொன்னாராம். இந்த மாதிரி ஒரு அன்பன் சேர்ந்தன் இருக்கிறான், அவன் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு அதில் கொஞ்சம் மிச்சம் கொண்டு வந்து இங்கே சிந்தி போச்சுன்னாராம். அதை வந்து திருக்களிட்டுபடியாருன்னு ஒரு பெரிய ஞான சாஸ்திரம் சொல்லுது. அது பாட்டை கேட்டீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். சின்ன பாட்டு தான். அது எப்படி சொல்கிறாருன்னா, அந்த துணியை கொஞ்சம் கிளிசலா இருக்கு சார், துணியை கந்தை துணியா இருக்கு. அது வெந்த சோறு, பழைய சோறு, வெந்த சோத்தை, கிழிஞ்ச துணியில வெந்த சோத்தை கட்டி வச்சிருந்தார். இவரு போன உடனே இவர் மேல ஜோறு காட்ட உடனே கொஞ்சம் கூட அவர் வந்து மறைத்து கொள்ளாமல் இருக்கிற சோத்தை அவிழ்த்து வச்சார். சாமி சாமின்னு தெரியாது, சாமின்னு தெரியாது, யாரோ அடியவர் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி உடனே தனக்கு இருந்த சாப்பாட்டை அவிழ்த்து வச்சிருக்கிறார். அது மன இழகிய மனம் அவருக்கு, ஆருக்கு அந்த சேந்தனார். இவரு விரிந்த செடையுடையவராகிய, விரிந்த செடையுடையவராகிய இந்த சாமி சாப்பிட்டாரு. அது அமுதமாக இருந்துச்சு, பழைய சூறு அமுதமாக இருந்தது. அது எதனாலே இப்படி அமுதமாச்சுன்னா, அன்பினாலே அமுதமாச்சு, அன்பினாலே பழைய சூறு அமுதமாச்சு. அந்த கருத்தை அந்த திருக்களிட்டுப்படியார் என்கிற ஞானம் ஒன்று சொல்லுது. அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த துணியில கிழிஞ்ச துணி, அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்தன்னா வெந்த சோற்று, அவிழ்ந்த அவிழ்னா சூறு, அவிழ்னா சூறு, அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த மன, அவிழ்ந்தம்னா நமக்கு எல்லாம் கெட்டியா இருக்கு இல்ல, அவருக்கு அவிழ்ந்த மனம், இலகிய அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, கெட்டியிருந்தது அவிழ்க்க. அந்த அவிழ்ந்தங்கிறது எத்தனை தடவை உருதுவார், அவிழ்ந்த சடை, அவிழ்ந்த சடை, வேந்தானார்க்கு இன்னும் முதல் ஆயிற்று, மெய்யன்பிற் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் போற்று. அவிழ்ந்த துணியில், அவிழ்ந்த அவிளை, அவிழ்ந்த மனத்தால் அவிழ்க்க, அவிழ்ந்த சடை வேந்தானார்க்கு இன்னும் முதல் ஆயிற்று, மெய்யன்பில் சேர்ந்தனார் செய்த செயல் என்று அந்த நூல் பாராட்டு. ஆகையினாலே கடவுள் எதற்காக இறங்கி வருவார் என்றால், அன்புக்காக இறங்கி. இப்ப நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா பணத்துக்குத்தான் இறங்குவோம், அன்புக்கு இறங்க மாட்டோம். அன்பு ரெண்டாவது, அன்பு ரெண்டாவது மூணாவது, பணம் தான் ஒன்னாவது. கடவுள் அன்புக்கு இறங்குவார். அதனாலே அப்படி இன்று எனக்கு எளிவந்து அருவி, இன்று எனக்கு எளிமையாக வந்து அருவி, அருவி என்பது இவருக்கு செய்த கருணை. அடிதர் அக்கை ஒளிய செய்த ஒன்பொருள், அந்த அருளி என்பதிலே இவருக்கு ஞானத்தை கொடுத்து இந்த தேகம் இருக்கிறது, மனுஷ தேகம், இந்த தேகம் எப்படிப்பட்டது என்றால் கடைசியில அழிந்து போவது. என்னமா தான் காப்பாத்தி இவ்வளவு ஒசந்த உணவுகளை கொடுத்து டாக்டர் பக்கத்திலே வச்சுக்கிட்டு என்னமா பாதுகாத்து வச்சிருந்தாலும் ஒரு நாளைக்கு அழிந்து என்னச்சா வலையாத்தான் இருக்கு. அதனால இது அழிதரும் ஆக்கையினார், அழிதரும் எவ்வளவு சௌகரியம் கொடுத்து, எவ்வளவு உபசாரம் பண்ணி நல்ல உணவை கொடுத்து ரொம்ப பக்குவமா வச்சிருந்தாலும் கூட காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், அழிஞ்சுக்குவோம். அதை சொன்னாரு அழிதரும் ஆக்கையினர். ஆக்கைன்னா உடம்புக்கு ஆக்கைன்னு, ஆக்கையினாலே கட்டப்பட்டது. எத்தனை ஆக்கை போட்டுக்கான் தெரியுமா, இத்தனை ஆக்கையெல்லாம் போட்டு கட்டி அதுக்கு மேல தோலை போத்தி வச்சிருக்காரு. அதான் ஒரு பெரிய அரிசி, உள்ளுக்க எத்தனையோ ஆக்கைகளை போட்டு அதை. அருணகிரிநாத சுவாமி சொன்னார், தோலார் சோர் வைத்து நாலாறு காலில் சுமத்தி இரு காலால் எழுப்பி வளை முது ஓட்டி கை நாட்டி நரம் பால் ஆக்கை இட்டு வசை தசை கொண்டு வேந்த அகம் விரிந்தாள் வேளாக்கு இதுடைத்தோர் இருதாளி வேறில்லையே. அதனால இப்படி 72,000 நரம்புகள் இருக்குதான், அப்படி 72,000 ஆக்கு போட்டு கட்டி வச்சிருக்கான். அப்படிப்பட்ட உடம்பானது ஒரு நாள் அழிந்து எனக்கு அந்த அழிதரு ஆக்கையை அழியாத ஆக்கையாக செய்து கொடுத்து விட்டார். அழிதரும் ஆக்கை ஒளிய செய்தும், இந்த மாதிரி அழிந்து போகின்ற உடம்பே அழிவில்லாத உடம்பாக ஆக்கி. அதே சுந்தரமூர்த்தி சுவாமி அந்த கைலாயத்துக்கு யானை மேல போகும்போது சொன்னாரு, ஊன் உயிர் வேறு செய்தா முடித்தார் மாதிரி. ஊன் ஊன்னா சரீரம், உயிர் வேறு செய்தார். வேறு செய்தார் என்றால் இப்பொழுது அயால இருப்பது அசுத்தமாய சரீரமாக இருப்பது, சுத்தமில்லாத சரீரம்னு வச்சுருங்களே. அந்த சுத்தமில்லாத சரீரத்தை சுத்தமான சரீரமாக ஊன் உயிர் வேறு செய்தார். உயிரையும் வேறாக்கி விட்டார். வேறாக்கி விட்டார்னா அந்த ஆணவங்கண்ணும் மாயின்னு சொல்லுவோம் அல்லவா, அந்த மலங்களை நீக்கி உயிரை சுத்தம் பண்ணி விட்டார். அது சுத்தமாச்சுன்னா உடம்பு சுத்தமாயும். இது உள்ள இருக்கிற உயிர் சுத்தமாயிருச்சது, உடம்பு சுத்தம். அசுத்தமாயா தேகமானது சுத்தமாயா தேகமாக்கி ஆகிவிட்டார். அப்படி மாணிக்க வாசத்துக்கு ஆகி அப்படி ஆக்கினபடியினாலதான், சுத்தமாயா தேகமா ஆக்கினபடியினாலதான் இந்த திருவாசகத்துக்கு என்ன பொருள்னு அந்தனர்கள் கேட்ட போது அங்க ஆடுகிறான அவன் தான் பொருள்னு காட்டினார்ல, காட்டின உடனே கலந்துட்டார். அந்த தேகத்தை யாரும் காணும் அந்த அளவுக்கு அந்த தேகம் தகுதியாக இருந்து சிவத்தோடு கலப்பது. அவன் தான் பொருள் ஆடுகின்றான, அவன் தான் பொருள் காட்டினாரு, காட்டின உடனே இவரை யாரும் காணவில்லை. அழிதன் ஆக்கை ஒழிய செய்து உண்டு. அழிவை உடையதாயிருக்கின்ற இந்த தேகத்தை அது அது மாதிரி மறுபடி அந்த அழிவு உண்டாகாதபடி செய்து விட்டார். உன் பொருள் பிரகாசமான பொருள் இன்று எனக்கு எளிவந்து இருந்தவன் போச்சு. அப்படி அழிதலாக்கி ஒளிய செய்த உன்பொருளாகிய பரமேஸ்வரன் இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன். இன்று என்றால் அவரை ஆண்டு கொண்ட நாளை குறிப்பது. எளிவந்து எளிவந்து எளிமையாக அருமையாயிருந்தவன் எளிமையாக வந்து இருந்தனன் போற்று. இருந்தனன் என்பதுதான் திருப்பெருந்துறையில இவர் வருவார் என்று காத்து கொண்டிருந்தார். இவர் வருவதற்கு முந்தைய திருப்பெருந்துறைக்கு அவர் வந்து இருந்தார். யார் வந்திருந்தார்? சிவபெருமான் வந்து இருந்தார். சிவபெருமான் முன்னாலேயே வந்து இருந்தார். அதான் இருந்தனன் போற்று. இன்று எனக்கு எளிவந்து இருந்தனன் போற்று. இப்ப பெரியவங்க பின்னால வர சின்னவங்க தான் முன்னாடி போய் காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படித்தானே பெரியவங்க வந்து அவனுக்கு வணக்கம் போற்றி என்றால் அலந்தலை செய்ய போற்ற அப்படி இருந்தான். அப்படி இருந்தவன் எனக்கு என்ன தந்தான் என்றால் இன்பத்தை தந்தான். இன்பம் தந்தான் என்றால் கொஞ்சமாக கொடுக்கல. இப்ப நமக்கு இன்பம் எவ்வளவு இருக்குது? இருக்குதா இல்லையான்னு சந்தேகத்தில் இன்பம் இருக்குதா இல்ல இருக்கும் என்று எண்ணலாம். ஆனா இவருக்கு மாணிக்கவாசகர் தந்த இன்பம் அளவில்லாத இன்பம். அளவிலா ஆனந்தம் அளித்தன்னை ஆண்டானே களவிலா வானவரும் தொழுந்தில்லை கண்டேனே என்பது கண்டபுத். அளவிலா ஆனந்தம் அளித்து என்னை ஆண்டான். அளவிலாத இன்பம், அந்த அளவிலாத இன்பத்தை தந்தபடியினாலே அந்த இன்பத்தை இந்த ஆக்கை தாங்கல் என்றார். மகிழ்ச்சியும் அளவில்லாம இருந்தா, துன்பம் அளவில்லாம இருந்தாலும் தாங்க முடியாது. அதே போல இன்பம் அளவில்லாம இருந்தா தாங்க முடியாது இல்லையா? மண்ணு சுமக்க முடியாத மண்ணை தலையில வச்சாலும் தாங்க முடியாது. அதே சமயத்துல நவரத்தன மூட்டையை கட்டி வச்சாலும் தாங்க முடியாத முடியும். தங்கத்தை கட்டி வச்சாலும் வச்சுக்கோ மூட்டையா, அளவில்லாம சுமக்க முடியாம கட்டி வச்சா அதைத்தான் தாங்க முடியுமா? அது போல இன்பம் அளவில்லாமல் தந்தால் அதை தாக்க முடியவில்லை. ஆற்றா இன்பம் அலந்தலை செய்யும். ஆற்றா இன்பம் என்றால் அளவில்லாத இன்பத்தை தாங்க முடியாத என்பதை தந்தான். ஆற்றா என்பது என்னால ஆற்ற முடியாது. ஆற்றே நடிகன்னு சொல்றார் அல்லவா, அது மாதிரி தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய. அலர்ந்தலை செய்யன்னா அந்த இன்பமானது மிகுதியாக என்னுடைய தேகம் முழுவதும் பரவி இருந்து அது வந்து தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சியை தந்தது. ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்ற ஆக்கையை புருத்தல் போகலேன். அப்படி அந்த இன்பத்தை தாங்க முடியாத ஆக்கையை உடம்பை பொறுத்தல் போகல. அந்த உடம்பு தாங்கி கொண்டிருப்பதே சொல்ல முடியவில்லை, சொல்ல முடியவில்லை. அவ்வளவு இன்பம் அந்த இன்பத்தை உடம்பு தாங்கல, தாங்கறத கூட சொல்ல முடியலையா? போற்றாய் போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன். புகழேனா சொல்ல முடியவில்லை, சொல்லோடாத இன்பம். சொல்லுகைக்கில்லை என்று எல்லா இழந்து சும்மா இருக்கும் எல்லையுள் செல்ல என விட்டவா என்றார் போல வாக்கினால சொல்ல முடியாத இன்பத்தை தந்தான். உடம்பால தாங்க முடியாத இன்பத்தை தந்தான். போற்ற ஆக்கையை பொறுத்தல் புகழேன் அப்படின்னு சொல்லி அதற்கு மேல அவன் எப்படிப்பட்ட இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு எளிமையா வந்தானே, இவ்வளவு கருணையை செய்தானே, இவ்வளவு இன்பம் தந்தானே, அவன் எப்படிப்பட்டவன் நீங்க நினைக்கிறீங்களா? எனக்கு இப்படி வந்தான்னு சொல்லி நீங்க லேசா நினைச்சிடாதீங்க. அவன் எப்படிப்பட்டவன், எத்தனை பேரை ஏமாத்திருக்கிறான், எத்தனை பேருக்கு ஒளிந்து கொண்டிருந்திருக்கிறான், எவ்வளவு தவம் செய்தவர்களுக்கு அறியவனாக இருந்திருக்கிறான் என்பதை அடுத்தா போல அடுக்கிறார். திசைமுகன் என்று மரகத குவால் மாமணி பிறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொழிதுகளை. அது சுவாமியினுடைய அந்த ஒளியை சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போலங்கிறார். மரகத குவால் மாமணி பறக்கம், மாமணி என்கின்ற மாணிக்க குவியல், பறக்கம் என்றாலும் குவியல், குவால்னா குவியல், மரகத குவியல், மரகதம் வச்ச இருக்கு பாருங்க, மரகத குவியலும் மாணிக்க குவியலும் சேர்ந்தார் போன்று மின்னொளி, மின்னல் எப்படி பிரகாசிக்கும் அது போன்ற ஒளியுடையவனாய். அது மரகதம் என்பது உமாதேவியும் மாமணி என்பது சிவபெருமான். உமாதேவி மரகதம், சிவபெருமான் மாணிக்கம். ஐயர் மலைக்கு மாணிக்க மலைன்னு வேறு, இங்கோய் மலைக்கு மரகத சலம். அது மரகதம், இது மாணிக்கம், மரகதம் இது மாணிக்கம். அதனாலே இப்படி மரகதம் மாணிக்கம் சேர்ந்து மின்னல் மின்னியது போன்ற பொன்னின் ஒளியை வழங்கி, அதுக்கு நாலு சொல்றார், மரகதத்தின் ஒளி, மாணிக்கத்தின் ஒளி, மின்னல் ஒளி, தங்கத்தின் ஒளி. சுவாமியே இது இதுல முடிஞ்சிடாது, ஆனாலும் இவ்வளவுதான் சொல்ல முடியும். இந்த சுவாமியினுடைய ஒளிக்கு அழகுக்கு மரகதத்தை சொன்னார், மாணிக்கத்தை சொன்னார், தங்கத்தை சொன்னார், மின்னலை சொன்னார். மரத குவால் மாணிக் மாமணி பறக்கம் மின்னொளி கொண்ட பொன்னொளி இதுகளை, மின்னொளி கொண்ட மின்னலுடைய ஒளி எப்படி இருக்கும், அது போன்று பொன்னினுடைய ஒளி, தங்கத்தினுடைய ஒளி இப்படி பிரகாசமாயிருக்கின்ற. அப்படிப்பட்டவனாகிய சுவாமியே திசைமுகம் சென்று தேடி நிற்க ஒளித்து அந்த கடவுளை காண வேண்டும் என்று சொல்லி யோகிகளாயுள்ளவர்கள், தவத்திலே இருந்து கடவுளை காண வேண்டும் என்று விரும்பியவர்கள் திசைகள் தோறும் என்று தேடியும் காண முடியாம அவர்களுக்கு ஒளிந்து கொண்டார். திசைகள் தோறும், திசைமுகன் என்று சொன்னால் நான்கு திசைகளிலும், எல்லா திசைகளிலும் சென்று தேடியும் காண முடியாமல். இன்னொன்று திசைமுகன் என்றால் பரமனுடைய பெயர் அது. திசைமுகன்னா நான்கு முகங்களை உடையவர், மேற்கு கிழக்கு தெற்கு வடக்கு ஆகியாலும் நான்கு முகங்களும் உடையவனாகிய பரமனுக்கு ஒளிந்து உண்டு. பரமா தேடிய அவனுக்கு ஒளிந்து உண்டு. திசைமுகன் சென்று தேடினருக்கு ஒளித்தும், முறையொளியொற்றி முயன்றவருக்கு ஒளித்தும். முறையொளி ஒற்றி முயன்றவர் குளித்து என்றால் அதனால விதிப்படி நூல்களிலே சொல்லி இருக்கப்பட்ட முறைப்படி நின்று அதன் மூலமாக மனம் ஒன்றுபட்டு தவத்திலேயே இருந்து அவனை காணலாம் என்று முயன்றவர்களுக்கும் குளிந்து கொண்டார். குளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் இருந்த உரைப்பவர் குளித்தும், ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து. அதாவது கடவுளை வெளியிலே தேடினால் கிடைக்க மாட்டார். முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள், முகத்தில் கண் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்தில் கண் கொண்டு காண்பதே ஆனந்தம் என்பது திருமந்திரம். கடவுள் உள்ளே இருக்கிறாரா வெளியில இருக்கிறாரா என்று கேட்டால், உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலேயும் இருக்கிறார். உள்ளேயும் இருக்கிறாரு, உள்ளோடு புறங்கள் மேலாய் உயிர் உயிர் ஒளித்து நின்ற கல்வரை என்பது திருவிளையாட புராணம். கடவுள் வந்து உள்ளேயும் இருக்கிறாரு வெளியிலே இருக்கிறார். ஆக உள்ளே வெளியிலே இருப்பதை விட உள்ளேதான் வந்து விருப்பமாக இருக்கிறார். வெளியில இருப்பதை விட உள்ளே விருப்பமாக இருக்கிறார். உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினால் கிடைக்காது, வெளியில இருக்கிற பொருளை உள்ளே தேடினால் கிடைக்காது. வெளியில இருக்கிற பொருளை உள்ளே தேடினால் கிடைக்காது, உள்ளே இருக்கிற பொருளை வெளியில தேடினாலும் கிடைக்காது. ஆனால் இந்த பொருள் எப்படின்னா உள்ளேயும் இருக்குது வெளியிலேயும் இருக்குது, எங்க தேடினாலும் கிடைக்கும். ஆனா தேடுகிற திறமையில் வெளியில தேடினாலும் கிடைக்கும், உள்ள தேடினாலும் கிடைக்கும். ஆனால் தேடுகின்றவனுடைய திறமையை பொறுத்து இருக்கிறது, தேடுகின்றவனுடைய திறமையை பொறுத்து. வெளியனை வெளியிற் கண்டாள் என்று வரும் திருவாதிரூர் புராணத்திலே, வெளியனை வெளியிற் கண்டாள் வரும். இந்த கிழவிக்கு வெளியில வந்தாரா, அவனுக்கு வெளியன்னு வேறு சொல்லுவார். வெளியனை வெளியிற் கண்டாள், வெளியில காண முடியாது ஆனா வெளியில கண்டாள். ஆகையினாலே அப்படி ஒற்றுமை உண்டு, ஒற்றுமை உண்டுன்னா பட்சேந்திரியங்களும் அதனால காது கேட்காம போய், கண்ணு பார்க்காம போய், மூக்கு நுகராம போய், வாய் பேசாம போய், அதனால உடம்பு பரிசத்தை உணராம போய், இப்படி வெளியில எவ்வளவு சத்தம் போட்டாலும் யோகிகளுக்கு கேட்காது. இப்ப நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும், நமக்கு லேச சத்தம் வந்தா கூட கேட்கும். சாமி கும்பிடுறத விட்டுட்டு அங்க பார்ப்போம், அந்த சத்தத்தை பார்ப்போம். ஞானிகளுக்கு இதெல்லாம் கேட்கும். அதை ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து ஐம்புலன்கள் சென்று மோனிகளாய் முனி செல்வ தனித்திருந்து தவம்புரியும் முதுகொன்றமே என்பது திருஞான சம்பந்தர் தேவாரம். ஞானிகளாய் உள்ளார்கள் நான்மறையை முழுதுணர்ந்து நான்கு வேதங்களை உணர்ந்து ஐம்புலன்கள் சென்று. ஐம்புலன்கள்னா கண்ணு பார்க்காது, காது கேட்காது, இத சாமிய அவங்க வந்து நினைக்கும் போது கும்பிடும் போது நம்ம எல்லாம் கேட்டுக்கிட்டு பாத்துக்கிட்டு தான் நம்ம சாமியை கும்பிடுறோம். இப்படித்தானே செய்யலாம். நமக்கு எல்லாமே கேக்குது, அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், அங்க என்ன காய்ச்சி, இங்க என்ன காய்ச்சி, இப்படி கண்ணு போற போக்குல அது போய்கிட்டு இருக்குது, காது போற போக்குல போய்கிட்டு இருக்குது, வாயு போற போக்குல பேசுது, இப்படி எல்லாம் இந்திரியங்கள் அதாவது வழியிலே சென்று கொண்டு இருக்க நம்ம சாமியை கும்பிடுறோம். யானைகள் அப்படி இல்லை. அந்த பட்டினது சுவாமி சொன்னார், கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன, கையொன்று செய்ய விழியொன்று நாட கருத்தொன்று என்ன. இதெல்லாம் விட இதுதான் ரொம்ப கொள்ளாது. இது மனசு கண்ணையாவது மூடிக்கலாம், மூடிக்கிட்டா தெரியாதா, காதை புத்திக்கலாம், மூக்க புடிச்சுக்கலாம், இத ஒண்ணு ஒன்று பேச புலால் கமலும் ஒன்று கேட்க விரும்புமியான் செய்கின்ற பூஜை எவ்வாறு உள்வாய் வென தீர்த்தவனே என்று பாடுகிறார். இப்படி எல்லாம் ஐந்து புரியலும் ஐந்து வழியிலே போய்கிட்டு இருக்கு, நான் இப்படிப்பட்டவே செய்யற பூஜை நீ எப்படி ஏத்துக்குவான்னு கேட்கிறேன். அது போல ஒற்றுமை கொண்டு இப்படி வச்சேந்திரியங்களையே அடக்கி ஆமை போல அடக்கி, ஆமை போல அடக்கி ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து அப்படிப்பட்டவருடைய உள்ளத்து உற்றவர் வருந்த அப்படி தவத்திலே உற்றவர்களும் வருந்தும்படியாக அவர்களுக்கும் உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு அவ்வளவு திறமையாக இருந்து தவஞ்சுகின்ற ஞானிகளுக்கும் குளித்தும் மறைத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும். இதுதான் மறைத்தரம் என்றால் வேதம், வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி வேத நூல்னு கேள்விப்படுறோம் அல்லவா, வேதம் ஓதுறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்க இல்லையா, அந்த வேதத்துல இருக்கு சாமாதரவனை என்கிற நான்கு வேதங்களிலே சொல்லி இருக்கப்பட்டபடி தவ நெறியிலே நின்று அந்த நூலிலே சொல்லி இருக்கப்பட்ட நெறியிலே நின்று அதன் மூலமாக தவத்தை வெகு காலம் செய்த அந்த வேதியர்களுக்கும் குளித்தும் மரத்திற நோக்கி வருந்தினர் குளித்தும். வேதத்தில் சொல்லி இருக்கப்பட்டபடி நின்று தவம் செய்கின்றவர்களுக்கும் வருந்தினவர்களுக்கும் குளித்தும். அந்த நெறியில் நின்று வருந்தும்படியாக தவம் செய்தவர்களுக்கும் குளித்தும். குளித்தும் என்றால் அவர்களுக்கும் தெரியல, கண்டுபிடிக்க முடியல.